அத்தியாயம் 6. முருகையன் அழுதான். தஞ்சை நகரத்துக்கு பக்கத்துல நம்ம மந்தாகினி ஏறியிருந்த பல்லக்குக்கு பின்னாடி மரம் முறிஞ்சு விழுந்தது இல்லையா, அதே தினத்துல வீரநாராயண ஏரியில காத்து அடிச்சு கரையில இருந்த படகெல்லாம் நகர்ந்து போன அதே நேரத்துல தான் நாகப்பட்டினத்துல நிகழ்ந்த சம்பவங்கள். இது எல்லாமே மூணும் ஒரே சமயத்துல நடந்த சம்பவங்கள். அன்னைக்கு ராத்திரி முழுக்க பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினமும் சுற்றுப்புறமும் ஒரே அல்லோகலமாக இருந்துச்சு. அவங்கவுங்களும் உயிர் பழச்சிருந்தா போதுங்கிற நிலமையில ஒருத்தவங்க ஒருத்தவங்க உதவி செஞ்சுக்கிறதும் இயலாத காரியமாக இருந்தது. ஆனாலும் புத்த பிக்ஷு நாகப்பட்டினத்தோட வீதியில் அலைஞ்ச ஜனங்களுக்கு இயன்றவரை உதவி செஞ்சுட்டு வந்தாங்க. அதே ராத்திரி ஆச்சாரிய பிக்ஷுவும் பொன்னியின் செல்வரும் ஆனமங்கல சோழ மாளிகைக்கு ரொம்ப நேரம் கண்முழிச்சு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இந்த கடும் புயல்னால கடல் பொங்கியிருந்ததால கடற்கரையோரத்து மக்கள் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்க உள்ளாவாங்க அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அரண்மனை மணியக்காரர் இளவரசரை கூப்பிட்டு அரண்மனை களஞ்சியங்கள்ல தானியம் எவ்வளவு இருக்கு, பொக்கிஷம் எவ்வளவு இருக்குங்கிறதெல்லாம் விசாரிக்கிறாரு. களஞ்சியங்கள் நிறைய தானியங்கள் இருக்கிறதுன்னு தெரிஞ்சது. திருநாகை காரோணத்துல நீலாயுதாட்சி அம்மனோட ஆலயத்தை புதுப்பிச்சு கருங்கல் திருப்பணி செய்யறதுக்காக செம்பியன் மாதேவி அனுப்பி வச்ச பொற்காசுகள் 12 செப்பு குடங்கள் நிறைய இருக்கிறதாவும் தெரிஞ்சது. உடனே அதுக்கு இளவரசர் சொல்றாரு, புத்த பகவானோட சித்தத்துக்கு உகந்த கைங்கரியத்தை நீங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஷு கிட்ட சொல்றாரு. அரண்மனை களஞ்சியங்கள்ல உள்ள தானியங்கள் முழுசையும் நீங்க ஏழைகளுக்கு உணவளிக்கிறதுக்கு கொடுத்துருங்க. செப்பு குடங்கள்ல உள்ள பொற்காசுகள் அத்தனையும் வீடு எழுந்தவங்களுக்கு விநியோகம் செய்யுங்க அப்படிங்கிறாரு இளவரசர். உடனே அதுக்கு அந்த மணியக்காரர் கேட்கிறாரு, அது எப்படி நியாயம், தானியங்களையாவது நான் உபயோகப்படுத்திக்கலாம், ஆனா உங்க பெரியப்பாட்டியார் செம்பியன் மாதேவி ஆலய திருப்பணிக்காக அனுப்பியிருக்கிறார், அந்த பணத்தை நான் எப்படி வேறு காரியத்துக்கு செலவு பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு உடனே அவர் நம்ம இளவரசர் சொல்றாரு, என்னோட பெரிய பாட்டியாருக்கு நான் சமாதானம் சொல்லிக்கிறேன், இப்போதைக்கு இந்த பணத்தை ஏழை இளையவர்களோட துயரத்தை துடைக்கிறதுக்காக செலவு செய்யுங்க, வருங்காலத்தில் என்னோட பாட்டியாரோட உள்ளமே மகிழ்ந்து பூரிக்கும்படியா இந்த சோழ நாடு எங்கும் 100 சிவாலயங்களை நான் எழுப்பி கொடுப்பேன், பெரிய பெரிய கோபுரங்களை அமைப்பேன், இந்த மாதிரி கடல் பொங்கி வந்தா கூட முழுகெடுக்க முடியாத உயரமான ஸ்தூபிகளெல்லாம் நான் எழுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. அதுக்கு உடனே ஆச்சாரிய பிக்ஷு சொல்றாரு, பொன்னியின் செல்வா, வருங்காலத்தை பத்தி நீங்க எவ்வளவு உற்சாகத்தோட பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இப்ப இதுதான் வந்து சரியான சமயம், நீங்க உங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் இந்த சேவைகளை நீங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து நம்ம இளவரசர் ஒத்துக்கவே இல்லை. நம்ம இல்லை, எனக்கு எதனாலையோ தெரியல, எங்கள் அக்கா வந்து சொன்னது, தமக்கை சொன்னது வந்து உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த சமயத்தில் நான் என்னை வெளிப்படுத்திக்கிட்டேன்னா பல விதமான குழப்பங்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக போயிடும். திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் மறைஞ்சிருக்கிறதா இந்த சமயத்தில் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த சமயம் யாரோ அழற மாதிரி சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம முருகையன் உட்காந்து அழுதுட்டுருக்கான். ரெண்டு பேரும் கேட்குறாங்க, எதுக்காக இப்படி அழற அப்படின்னு சொல்லி. அவன் ஒன்று என்னோட மனையால் மனையால்னு அழுகுறான். ஆமா, நம்ம வந்ததுல அவளை மறந்துட்டோம், காலையில எழுந்து நம்ம கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு இளவரசர். அதுக்கு உடனே முருகையன் சொல்றான், அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது ஐயா, இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல அவ தப்பிச்சு போயிருக்கானா, அதை நினைச்சு அழல, அவதான் வந்து நீங்க இருக்கிறீங்கன்னு என்னை இங்க கூட்டிட்டு வந்தா, அவளை பத்தி நான் பல நேரங்களில் சந்தேகப்பட்டுட்டேன், அப்படி சந்தேகப்பட்டுட்டேன்னே நினைச்சுதான் நான் அழறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே பொன்னியின் செல்வர் கேட்கிறாரு, நல்ல வேலை, ஆனால் அவளுக்கு எப்படி தெரியும் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாரு இளவரசர். அதுக்கு அவன் சொல்கிறான், பூங்குழலியும் என்னோட அத்தையும் வந்து உங்களை இந்த நாகப்பட்டினத்தை நோக்கி வர்றதா அவள் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் அவன் சொல்கிறான். மந்தாகினி தேவி யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே நம்ம இளவரசருக்கு அந்த கோபத்துக்கு அளவே இல்லை. அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்னை கைது பண்ணி கூட்டிகிட்டு வரதுக்கு சொன்னதுக்கு கூட எனக்கு கோபமே வரலை, ஆனால் என்னோட ஊமராணிக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது அப்படின்னு சொன்னால் பழுவேட்டரையிலன்னா சும்மா விட மாட்டேன், அது எங்கள் தாய் தகப்பனாக இருந்தால் கூட நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோவப்படுறாரு. கோவப்பட்டுட்டு ஆச்சாரிய பிக்ஷு கிட்ட என்ன சொல்கிறாரு, நான் இந்த கணமே போய் என்னோட ஊமராணிக்கு என்னாச்சுன்னு பார்க்கணும், அதனால் நான் வியாபாரி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த முருகையனோட கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் இங்கே இருந்து இதுக்கு இங்கே வந்து எல்லாருக்கும் செய்ய வேண்டிய சேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் முன்னிருந்து செய்யணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஆச்சாரியா பிக்ஷு கிட்ட பொறுப்பு கொடுக்குறாரு. பொறுப்பு கொடுத்துட்டு மறுநாள் கிளம்புறாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா பொங்கி வந்த கடல்லாம் பின்வாங்கி போயிடுச்சு. ஆனால் அதனால் ஏற்பட்ட நாசம் வந்து பார்த்தீங்கன்னா வர்ணனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருந்தது. நாகப்பட்டினம் நகரத்தில் பாதி வீட்டுக்கு மேலே கூரை இழந்து குட்டிச்சு வராதான் நின்றுச்சு. அந்த வீதியில் ஒன்றில் இளவரசர் அருள்மொழிவர்மர் வியாபாரி வருஷத்தில் தோளில் மூட்டையை சுமந்துட்டு போயிட்டு இருந்தாரு. அவருக்கு பின்னாடி முருகையன். இவங்க எல்லாரும் வர்றத ஒரு ஓட்டு வீட்டுக்கு சுவர் மறைவிலேருந்து ஒரு பெண் பார்த்துட்டு இருந்தா. அது வேற யாரும் இல்லை, ராக்காயி நம்ம முருகையனோட மனையால் தான். அவங்க கிட்ட வந்த உடனே வேகமாக வந்து நம்மளோட இளவரசர் காலில் விழுந்து, சக்கரவர்த்தி வீரா திருமகனை வீராதி வீரரே, பொன்னியின் செல்வா, சோழ நாட்டு தவ புதல்வா, சூடாமணி விகாரத்துல மூழ்கி போயிடாம நீங்க பிழைச்சு வந்தீர்களா, என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன அப்படின்னு கூச்சலிடுறா. அவன் முருகையன் வாயில கையை வச்சு யாருக்கும் செய்யாதன் கத்தாதன்னு சொல்றான். ஆனா அவன் வேகமா கத்தவும் வீதியில் அங்க போயிட்டு இருந்தவங்க அத்தனை பேர் கவனமும் இப்ப இளவரசர் மேலதான் இருந்தது.